ஓம் சாந்தி. முரளி டேட் 8/8/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு இந்த மூன்று சொற்களை நினைவு செய்யுங்கள். அப்போது அநேக விஷயங்கள் உங்களுக்குள் வந்துவிடும். கேள்வி: எந்த குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பு ஆகி கொண்டே இருக்கும்? பதில்: யார் சேவையில் தங்களின் ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைத்து சென்று கொண்டே இருக்கின்றனரோ அவர்கள்தான் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பார்கள். பாபாவின் சேவையில் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் பல மடங்கு எப்படி பெறுவார்கள்? சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை கொடுக்கின்றது. இதன் மூலம் பல கோடிக்கு அதிபதி ஆகின்றீர்கள். கேள்வி: எந்த ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கும் காரணத்தால் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் கல்யாணக்காரி ஆகின்றீர்கள்? பதில்: பாபா குழந்தைகளாகிய நமக்கு இந்த ரகசியத்தை புரிய வைத்துள்ளார். அதாவது அனைவருக்கும் இது ஒன்றுதான் புகலிடம். இங்கே அனைவரும் வந்தாக வேண்டும். இது மிகவும் ஆழமான ரகசியமாகும். இந்த ரகசியத்தை அறிந்துள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்யாணக்காரி ஆகின்றனர். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகள் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருப்பார்கள். அதாவது பாபா நம்முடைய தந்தையாகவும் ஆசிரியராகவும் மற்றும் சத்குருவாகவும் இருக்கின்றார். குழந்தைகள் அறிவார்கள், அறிந்திருந்தும் கூட அடிக்கடி மறந்து போகின்றனர். இங்கே அமர்ந்திருப்பவர்கள் தெரிந்திருப்பார்கள் அல்லவா, ஆனால் மறந்து போகின்றனர். உலகத்தினரோ முற்றிலும் அறியாமல் இருக்கின்றனர். பாபா சொல்கின்றார், இந்த மூன்று வார்த்தைகளை மட்டும் நினைவில் இருந்தாலும் கூட அதிக சேவை செய்ய முடியும். கண்காட்சி அல்லது மியூசியத்திற்கு உங்களிடம் அநேகர் வருகின்றனர். வீட்டிலும் உற்றார் உறவினர் முதலானோர் அதிகமாக வருகின்றனர். யாராவது வந்தால் புரிய வைக்க வேண்டும். யார் பகவான் என சொல்லப்படுகின்றாரோ அவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். இந்த நினைவு இருந்தாலே சரிதான். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. வேறு யாரையுமோ இது போல் சொல்ல முடியாது. குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், நம்முடைய பாபா தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் உள்ளார். எவ்வளவு சுலபம்! ஆனால் ஒரு சிலருக்கோ அப்படிப்பட்ட கல் புத்தி உள்ளது. இந்த மூன்று வார்த்தைகள் கூட புத்தியில் தாரணை ஆவதில்லை, மறந்து போகின்றனர். பாபா நம்மை மனிதரிலிருந்து தேவதை ஆக்குகின்றார். ஏனென்றால் எல்லையற்ற தந்தை அல்லவா? எல்லையற்ற தந்தை என்றால் நிச்சயமாக எல்லையற்ற ஆஸ்தி தான் கொடுப்பார். எல்லையற்ற ஆஸ்தி தேவதைகளிடம் உள்ளது. இவ்வளவு மட்டுமே நினைவு செய்தாலும் கூட வீட்டிலும் சேவை அதிகம் செய்ய முடியும். ஆனால் இதையும் மறந்து விடுகின்ற காரணத்தால் யாருக்கும் சொல்ல முடிவதில்லை, அடிக்கடி மறந்து போகின்றனர். ஏனென்றால் முழு கல்பத்தினையும் மறந்துவிட்டனர். இப்போது பாபா வந்து புரிய வைக்கின்றார். உண்மையில் இந்த ஞானம் மிகவும் எளிமையானது. மற்றபடி நினைவு யாத்திரையின் மூலம் சம்பூர்ணமாவதில் முயற்சி உள்ளது. பாபா நம்முடைய தந்தையாகவும் கல்வி கற்பிக்கவும் செய்கின்றார், பவித்திரமாகவும் ஆக்குகின்றார். ஏனென்றால் பதீத பாவனர் தந்தை அனைவருக்கும் இதையே சொல்லுங்கள், அதாவது என்னை நினைவு செய்யுங்கள் என்பதை மட்டுமே பாபா சொல்கின்றார். பாபாவின் சேவையில் சிறிதும் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் அவர்கள் பிறகு பல மடங்கு வருமானத்தை எப்படி அடைவார்கள்? பல கோடிக்கு அதிபதியாகவோ சேவையின் மூலம்தான் ஆக முடியும். சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை கொண்டு வருகின்றது. சேவைக்காக குழந்தைகள் எங்கெங்கிருந்தோ ஓடோடி வருகின்றனர். எவ்வளவு பேர் முன்னேற்றம் அடைந்து செல்கின்றனர்! பல கோடியோ அவர்களுக்கு கிடைக்கும் தானே. இதையும் புத்தி சொல்கின்றது, முதலில் சூத்திரர்களை பிராமணர்களாக ஆக்க வேண்டும். பிராமணராகவே ஆகவில்லை என்றால் என்னவாக ஆவார்கள்? சேவை வேண்டும் அல்லவா? குழந்தைகளுக்கு சேவையின் செய்தி சொல்லப்படுவதே சேவைக்கான உத்வேகம் வரட்டும் என்றுதான். சேவையினால்தான் பல மடங்கு வருமானம் கிடைத்துள்ளது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், உலகத்தில் வேறு யாரும் அறிந்திராதது, எல்லை அற்ற தந்தை அனைவருக்கும் தந்தையாக உள்ளார். ஆனால் தந்தை பற்றி யாருக்கும் தெரியாது. வெறும் வாயால் காட் ஃபாதர் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஆசிரியராக உள்ளார் என்பதோ யாருடைய புத்தியிலும் இருக்காது. மாணவனின் புத்தியில் எப்போதுமே ஆசிரியரின் நினைவு இருக்கும். யார் முழுமையாக படிப்பதில்லையோ அவர்கள் படிக்காதவர்கள் என சொல்லப்படுவார்கள். பாபா சொல்கின்றார், அதனால் குறை ஒன்றும் இல்லை, நீங்கள் எதையும் படிக்காதவர்கள். இதையோ புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நாம் சகோதரன் சகோதரர்கள் என்று, நம்முடைய தந்தை எல்லையற்ற தந்தை, பாபா வருவதே ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. பிரம்மா மூலம் இதை செய்கின்றார். ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. ஈஸ்வரன் ஒருபோதும் வந்திருக்கவில்லை என்றால் அவரை அழைப்பது ஏன்? ஹே லிபரேட்டர் வாருங்கள், ஹே பதீத பாவனா வாருங்கள் என்று. பதீத பாவனரை நினைவு செய்கின்றனர். பிறகு சாஸ்திரங்களை ஏன் படிக்கின்றனர்? தீர்த்த ஸ்தலங்களுக்கு ஏன் செல்கின்றனர்? அங்கே என்னதான் இருக்கின்றது? யாரும் அறிந்திருக்கவே இல்லை. பதீத பாவனர் ஈஸ்வரன் இருக்கின்றார் என்றால் கங்கா ஸ்நானம் முதலியவற்றினால் எப்படி பாவனமாவார்கள்? சொர்க்கத்திற்கு யாராவது எப்படி போக முடியும்? ஜென்மம் இங்கேயேதான் எடுக்க வேண்டும். புது உலகம் மற்றும் பழைய உலகத்திற்கிடையில் வேறுபாடோ உள்ளதுதானே. இந்த உலகத்தை சத்தியுகம் என சொல்ல மாட்டார்கள். இப்போதோ கலியுகம் அல்லவாம். மனிதர்களுக்கோ முற்றிலும் கல்புத்தி தான் உள்ளது. எங்கேயாவது கொஞ்சம் சுகத்தை பார்த்தால் உடனே சொர்க்கம் என நினைத்து விடுகின்றனர். இதை பாபா தான் புரிய வைக்கின்றார். பாபா நிந்தனை எதுவும் செய்வதில்லை, போதனை தருகின்றார். அனைவருக்கும் சத்கத்தியும் தருகின்றார். பகவான் தந்தையாக உள்ளார் என்றால் தந்தையிடமிருந்து நிச்சயமாக ஏதாவது கிடைக்க வேண்டும் அல்லவாம். பாபா என்ற வார்த்தையும் அப்படிப்பட்டது. அவரிடமிருந்து ஆஸ்தியின் நறுமணம் நிச்சயமாக வருகின்றது. மேலும் எவ்வளவுதான் சித்தப்பா பெரியப்பா மாமா முதலானோர் இருந்தாலும் கூட அவர்களிடமிருந்து ஆஸ்தியின் மனம் வராது. உள்முகமாக இருந்து சிந்தனை செய்ய வேண்டும். பாபா சரியாகவே சொல்கிறார் என்று. குருவிடம் எந்த ஒரு ஆஸ்தியும் இருக்காது. அவர்களோ தாங்களே வீடு வாசலை விட்டு வந்திருக்கின்றனர். நீங்கள் விகாரங்களை சந்நியாசம் செய்து வந்திருக்கின்றீர்கள். புது உலகத்திற்கு செல்வது எவ்வளவு சுலபம்! நாம் முழு பழைய சிருஷ்டியை தமோ பிரதான உலகத்தை சந்நியாசம் செய்கின்றோம். சத்தியுகம்தான் புது உலகம். இதையும் அறிவீர்கள். புது உலகம் நிச்சயமாக இருந்தது. அனைவரும் பாடுகின்றனர், புது உலகம்தான் சொர்க்கம் என சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த மனிதர்கள் வெறுமனே சொல்கின்றனர், எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஆக தந்தை குழந்தைகளுக்கு சொல்கின்றார், இதை மட்டும் சிந்தனை செய்யுங்கள். பாபா நம்முடைய தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். அனைவரையும் அழைத்து செல்வார். இரண்டே வார்த்தை தான், மன்மனா பவ. இதில் அனைத்தும் வந்துவிடும். ஆனால் இதையும் மறந்து போகின்றனர். புத்தியில் என்னென்ன நினைவிருக்கின்றது என்று தெரியவில்லை. இல்லை என்றால் தினமும் எழுதி கொடுங்கள், இவ்வளவு நேரம் நான் இந்த மனநிலையில் அமர்ந்திருந்தேன் என்று. நீங்கள் தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அவர்தான் நினைவு வர வேண்டும் அல்லவாம். மாணவனுக்கு ஆசிரியர்தான் நினைவிற்கு வருவார். ஆனால் இங்கே மாயை உள்ளது, முற்றிலும் தலையையே திருப்பி வைத்து விடுகின்றது, முழு ராஜ்ய பாக்கியத்தையே அபகரித்துக் கொண்டு விடுகின்றது. உங்களுக்கு தெரியவே தெரியாது, வந்ததோ ஆஸ்தி பெறுவதற்காக, ஆனால் எதுவும் கிடைப்பதில்லை. இதுபோல்தான் சொல்வார்கள் அல்லவா, சொர்க்கத்திற்கோ செல்வார்கள், ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. வந்தீர்கள் ஆனால் படிக்கவில்லை, பிறகு சொர்க்கத்திற்கோ செல்வார்கள் அல்லவா. இங்கு அமர்ந்துள்ளனர், புரிந்து கொண்டுள்ளனர், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், பிறகு என்னவாகவும் ஆகலாம், அது படிப்பு அல்லவா. கொஞ்சம் கேட்டாலும் அதனுடைய பலன் கிடைத்துவிடும். படிப்பினாலோ பெரிய பதவி கிடைக்கின்றது. பாபாவிடமிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்றால் புருஷார்த்தம் செய்ய வேண்டும். படிப்பு நினைவில் இருந்தால் 84 பிறவிகளின் சக்கரமும் நினைவு வந்துவிடும். இங்கே அமர்வதால் அனைத்தும் நினைவு வர வேண்டும். ஆனால் இதுவும் கூட நினைவு வருவதில்லை. நினைவு வந்தால் யாருக்காவது சொல்வார்கள், சித்திரங்களோ அனைவரிடமும் உள்ளன. சிவனுடைய சித்திரத்தை வைத்து நீங்கள் யாருக்காவது சொல்வீர்கள் என்றால் ஒருபோதும் கோபப்பட மாட்டார்கள். சொல்லுங்கள், வருவீர்களானால் உங்களுக்கு சொல்வோம். இந்த சிவன் எல்லையற்ற தந்தை அல்லவா, இவரோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது போன்ற தவறான சித்திரம் இருக்க முடியாது. சிவனை பகவான் என்று நிச்சயம் சொல்வார்கள். பகவான் நிராகாரராக இருக்கின்றார், அவர் தந்தை என அழைக்கப்படுகின்றார், அவர் கல்வியும் கற்பிக்கின்றார். ஆத்மாவாகிய நீங்கள் போதனை பெறுகிறீர்கள், ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றது, ஆசிரியராகவும் ஆத்மாதான் ஆகின்றது. பாபாவும் இந்த ரதத்தில் வந்து படிப்பை கற்றுத்தருகின்றார், சத்யுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அங்கே கலியுகத்தின் பெயர் அடையாளமே இருக்காது. மனிதர்கள் எங்கிருந்து வருவார்கள்? சேவாதாரி குழந்தைகளுக்கு நாள் முழுவதும் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. சேவை செய்யவில்லை என்றால் புரிய வைக்கப்படுகின்றது, புத்தி வேலை செய்யவில்லை. புத்தியற்றவர் அமர்ந்திருப்பது போல் இருக்கும். தந்தையை புரிந்து கொள்ள முடிவதில்லை. பதீத பாவனராகிய பாபாவை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்தி கிடைக்கும். நினைவு செய்து செய்து இறந்து விட்டால் தந்தையின் அனைத்து ஆஸ்திகளும் கிடைத்துவிடும். எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி சொர்க்கமாகும். குழந்தைகளிடம் பேட்ஜ் உள்ளது. வீட்டில் உற்றார் உறவினர்களோ அநேகர் வருகின்றனர். யாரேனும் இறந்தால் கூட அநேகர் வருகின்றனர். அவர்களுக்கும் கூட நீங்கள் நல்ல சேவை செய்ய முடியும். ஷோ பாபாவின் சித்திரம் மிக நன்றாக உள்ளது, பெரியதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். இதில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள், இவர் பிரம்மா என்று சொல்ல மாட்டார்கள், இவர் குப்தமாக உள்ளார். நீங்களும் குப்தமாக புரிய வைக்க முடியும். சிவனுடைய சித்திரத்தை மட்டும் வையுங்கள், மற்ற அனைத்து சித்திரங்களையும் எடுத்து விடுங்கள். இந்த ஷோ பாபா தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கின்றார். இவர் புது உலகை ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றார். அதுவும் சங்கம் யுகத்தில் தான் வருகின்றார். இந்த ஞானம் புத்தியில் உள்ளது அல்லவா. சொல்லுங்கள், ஷிவ பாபாவை நினைவு செய்யுங்கள், வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள். ஷிவ பாபா பதீத பாவனன், அவர் சொல்கின்றார், என்னை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் என்னோடு வந்து சந்திப்பீர்கள், நீங்கள் குப்தமான சேவை செய்ய முடியும். இந்த லக்ஷ்மி நாராயணர் இந்த ஞானத்தினால்தான் இதுபோல் ஆகியிருக்கின்றார்கள். ஷிவ பாபா நிராகாரர், அவர் எப்படி வருவார் என கேட்பார்கள். அட, நீங்கள் ஆத்மாவும் நிராகார்தான். ஆத்மா எப்படி வருகின்றது? அதுவும் மேலிருந்து வருகின்றது அல்லவா, பாகத்தை நடிப்பதற்காக. இதையும் பாபா வந்து புரிய வைக்கின்றார். காலை மாட்டிலோ வர முடியாது. எப்படி பேசுவார்? சாதாரண வயோதிகரின் சரீரத்தில் வருகின்றார். இதை புரிய வைப்பதற்கும் மிகுந்த யுக்தி வேண்டும். நீங்கள் பக்தி செய்வதில்லையா என்று யாராவது கேட்டால் சொல்லுங்கள், நாங்கள் அனைத்தும் செய்கின்றோம். யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டியுள்ளது. யாரையாவது எழுந்து நிற்க செய்வதற்கு என்ன யுக்தியை உருவாக்கலாம் என யோசிக்க வேண்டும். அதாவது முன்னேற்றுவதற்கு யார் மீதும் கோபப்படவும் கூடாது. இல்லறத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்கின்றீர்கள், பாபா சேவை கிடைப்பதில்லை என்று. அட, சேவையோ அநேகம் செய்ய முடியும். கங்கை நதிக்கரை மீது சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். கேளுங்கள், இந்த தண்ணீரில் குளிப்பதால் என்ன ஆகும்? பாவனமாகி விடுவீர்களா? நீங்களோ பகவானை அழைக்கிறீர்கள், பதித்த பாவனா வாருங்கள், வந்து பாவனமாக்குங்கள் என்று. பிறகு அவர் பதித்த பாவனரா அல்லது இந்த கங்கையா? இதுபோல் நதிகளோ ஏராளம் உள்ளன. தந்தை பதித்த பாவனரோ ஒருவர்தான். இந்த தண்ணீரின் நதிகளோ எப்போதுமே இருப்பவை. தந்தையோ பாவனமாக்குவதற்காக வர வேண்டி உள்ளது. அவர் வருவதும் சங்கம் யுகத்தில், வந்து பாவனமாக்குகின்றார். அங்கே பதித்தர்கள் யாரும் கிடையாது. பெயரே சொர்க்கம், புது உலகம். இப்போது உள்ளதோ பழைய உலகம். இந்த சங்கம் யுகத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பாபாவோ அநேக விதமான சேவைக்கான யுக்திகளை புரிய வைக்கின்றார். புத்தியற்றவராக ஆகாதீர்கள். சொல்கின்றனர், அமர்நாத்திலும் கூட புறாக்கள் உள்ளன. புறாக்கள் செய்திகளை கொண்டு சேர்க்கின்றன. பரமாத்மாவின் செய்தியை மேலிருந்து புறாக்கள் கொண்டு வரும் என்பதெல்லாம் கிடையாது. இதன் காலில் எழுதி கட்டிவிட்டால் கொண்டு செல்லும் என இதையும் கற்பிக்கின்றனர். அதற்கு சுலபமாக தானியங்கள் கிடைக்குமானால் எங்கும் அலைய வேண்டிய தேவை இருக்காது. உங்களுக்கும் இங்கே தானியம் கிடைக்கின்றது. உங்களுடைய புத்தியில் உள்ளது உலகத்தின் ராஜ பதவி, அது இங்கே கிடைக்கின்றது. பிறகு அவர்கள் நினைக்கின்றனர், தானியம் இங்கு கிடைக்கிறது. பிறகும் இழந்து விடுகின்றனர். இங்கு நீங்கள் சைத்தன்யமானவர், உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்கள் என்ற தானியம் கிடைக்கின்றது. சாஸ்திரங்களிலும் உள்ளது, குருவிகள் கடலை வற்ற செய்தன. அநேக கதைகள் எழுதியுள்ளனர். மனிதர்கள் சொல்வார்கள் சத்தியம் என்று. பிறகு சொல்கின்றனர், கடலில் இருந்து தேவதைகள் வெளிப்பட்டனர், இரத்தினங்களை தட்டுகளில் நிரப்பிக் கொண்டு வந்ததாக சொல்கின்றனர். இதையும் சத்தியம் என சொல்வார்கள். இப்போது சமுத்திரத்திலிருந்து தேவதைகள் எப்படி வெளிப்படுவார்கள்? சமுத்திரத்தில் மனிதர்கள் தேவதைகள் வசிப்பார்களா என்ன? எதையும் புரிந்து கொள்வது இல்லை. ஜென்ம ஜென்மாந்திரமாக பொய்யையே படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றனர். அதனால் சொல்கின்றனர், பொய்யான மாயை. உண்மையான மற்றும் பொய்யான உலகத்திற்கிடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது! பொய் பேசி பேசியே ஒன்றும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டனர். நீங்கள் எவ்வளவு யுக்தியுடன் சொல்லி புரிய வைக்கின்றீர்கள்! பிறகும் கோடியில் சிலருக்குதான் புத்தியில் பதிகின்றது. இது மிகவும் சகஜமான ஞானம் மற்றும் சகஜமான யோகம். தந்தை ஆசிரியர் சத்குருவை நினைவு செய்வதன் மூலம் அவருடைய போதனைகளும் புத்தியில் வந்துவிடும். தன்னை சோதித்தறிய வேண்டும். நாம் அனைவரும் பாபாவை நினைவு செய்கின்றோமா அல்லது வேறு பக்கம் புத்தி செல்கின்றதா? உங்களுடைய புத்திக்கு இப்போது ஞானம் கிடைத்துவிட்டது. எவ்வளவு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பாபா புரிய வைக்கின்றார், யுக்திகள் சொல்கின்றார். நீங்கள் யாருக்காவது அமர்ந்து புரிய வைத்தால் உங்களுக்கு விரோதியாக மாட்டார்கள். சிவ பாபா தான் உங்களுடைய தந்தை ஆசிரியர் சத்குருவாக உள்ளார். அவரை நினைவு செய்யுங்கள். புரிய வைப்பதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். குறிப்பாக பிரம்மாவின் சித்திரத்தை பார்த்து அநேகர் ஏதேனும் சொல்கின்றனர். ஷிவ் பாபாவின் சித்திரத்தை பார்த்து அது போல் சொல்வதில்லை. அட, இவரோ ஆத்மாக்களின் தந்தை அல்லவா? ஆக பாபாவை நினைவு செய்யுங்கள். இவரால் அநேகருக்கு நன்மை ஏற்பட முடியும். இவரை நினைவு செய்வதால் பதீத்தத்திலிருந்து பாவனமாகி விடுவீர்கள். இவர் அனைவரின் தந்தை ஆவார். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. மற்ற சேர்க்கையை எல்லாம் விட்டு ஒரு சேர்க்கையில் இணைய வேண்டும். இவை யாருக்காவது நன்மை செய்வதற்கான யுக்திகளாகும். பாபாவை நினைவு செய்யவே முடியவில்லை என்றால் எப்படி பாவனமாவீர்கள்? வீட்டிலும் கூட நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும். அநேக உற்றார் உறவினர் முதலானோர் உங்களுக்கு கிடைப்பார்கள். வெவ்வேறு யுக்திகளை உருவாக்குங்கள். அநேகருக்கு நன்மை செய்ய உங்களால் முடியும். புகலிடமோ ஒன்றுதான். ஆகவே எங்கே செல்வார்கள்? நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, இல்லற விவகாரங்களில் மிகவும் யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும். யார் மீதும் கோபப்படவும் கூடாது. பவித்திரமாக அவசியம் ஆக வேண்டும். இரண்டு, ஒரு பாபாவிடம் அழியாத ஞான ரத்தினங்களின் மணிகளை பெற்று தனது புத்தி என்ற பையை நிரம்பியதாக வைத்திருக்க வேண்டும். புத்தியை அலையவிடக் கூடாது. இறை தூதர் ஆகி அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுக்க வேண்டும். வரதானம், எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வு மூலம் அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டு உண்மையான ராஜரிஷி ஆகுங்கள். விளக்கம், ராஜரிஷியின் பொருளே ஒரு புறம் ராஜ்யம், மறுபுறம் எல்லையில்லா வைராகியம் உள்ள ரிஷி. ஒருவேளை எங்கேயாவது தன் மீதோ மனிதர் மீதோ பொருட்கள் மீதோ பற்று இருப்பின் அவர் ராஜரிஷி அல்ல. ஒருவர் எண்ணத்திலேனும் சிறிதளவு பற்று இருக்குமாயின் அவர் இரு படகில் கால் வைத்தவர் ஆவார். அவர் இங்கும் இல்லாது அங்கும் இல்லாதவராவார். ஆகவே ராஜ ரிஷி ஆகுங்கள். எல்லையில்லா வைராகியம் உள்ளவர் ஆகுங்கள். அதாவது ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை என்னும் பாடத்தை உறுதி செய்யுங்கள். ஸ்லோகன், கோபம் அக்னி போன்றது. அது தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடுகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.